வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தின் உலகளாவிய மையமாக பாகிஸ்தான் விளங்குகிறது என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. கலாச்சார ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஈரான் இடையே 75 ஆண்டுகளாக சிறந்த நல்லுறவு நீடிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய ஓடிடி தளங்கள் மற்றும் ஊடகங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெப்சீரிஸ், திரைப்படங்கள் உள்ளிட்டவற்றை ஒளிபரப்ப மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தின் உலகளாவிய மையமாக பாகிஸ்தான் விளங்குகிறது என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, பாகிஸ்தான் மீண்டும் இதுபோன்ற தாக்குதலை நடத்தி பதற்றத்தை அதிகரித்தால் உரிய பதிலடியை இந்தியா கொடுக்கும் என்று தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அதற்கான பதிலடி நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டதாக அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பஹல்காம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றபோது TRF-இன் தலையீடு இருப்பதை பாகிஸ்தான் மறுத்ததாகவும், ஆனால் அந்த அமைப்பு தங்களின் தொடர்பை உறுதி செய்ததாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பாகிஸ்தானில் ஒசாமா பின்லேடன் தங்கியிருந்ததை சுட்டிக்காட்டிய வெளியுறவுத்துறை செயலர், ஐநா வெளியிட்டுள்ள லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற ஏராளமான தீவிரவாத குழுக்களின் மையமாக பாகிஸ்தான் திகழ்ந்து வருகிறது என்றார். பேட்டியின் போது உடனிருந்த கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்த முயற்சி மேற்கொண்டதாக தெரிவித்தனர். எனினும் அந்த முயற்சிகள் நமது பாதுகாப்பு படையின் இடைமறித்து தாக்கும் ஏவுகணைகளால் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதனிடையே லடாக்கின் லே பகுதியில் எந்தவொரு ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாக லே மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஈரான் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சயீத் அப்பாஸ் அராக்சியின் இந்திய பயணம் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்தபோது இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நீண்டகாலமாக நீடித்து வருவதை குடியரசுத் தலைவர் எடுத்துரைத்தார். பிராந்திய அளவிலான அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அப்போது அவர் கூறினார். கலாச்சார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பங்களிப்பில் இந்தியாவும் ஈரானும் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பான நல்லுறவை கொண்டு திகழ்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா ஈரான் இடையேயான 20வது கூட்டு ஆணையக் கூட்டத்திற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூட்டாக தலைமை வகித்தார். அப்போது பேசிய திரு ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லை தாண்டி தீவிரவாத கட்டமைப்புகள் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும், பாகிஸ்தானுடன் பதற்றத்தை அதிகரிக்க இந்தியா ஒருபோதும் விரும்பியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்தியா மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று திரு ஜெய்சங்கர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரேசில் அதிபர் திரு லுலா டசில்வா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு பிரதமரிடம் அவர் இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போரில் பிரேசில் தனது ஆதரவை தெரிவிப்பதாக அவர் கூறினார். பிரேசில் அதிபர் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை வலுப்படுத்துவதற்கு பிரதமரும் பிரேசில் அதிபரும் உறுதியேற்றுக் கொண்டனர். இந்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பிரேசிலுக்கு தமது வாழ்த்துக்களையும் திரு நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர். வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல். இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
இந்தியாவில் செயல்படும் ஓடிடி தளங்கள் மற்றும் ஊடகங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெப்சீரிஸ் திரைப்படங்கள் பாடல்கள் உள்ளிட்டவற்றை ஒளிபரப்ப மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், ஹரியானா, பஞ்சாப், தில்லி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலும் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியிலும் முன்கூட்டியே வரும் 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும், நாளை ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு பொதுவாக மாற்றமின்றியும் அதற்கடுத்த 2 நாட்களில் படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். மே 12ஆம் தேதி வாக்கில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அன்றைய தினம் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா அறிவித்துள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் இன்று காலை முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களில் ரஷ்ய ராணுவத்தினரின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் ரஷ்ய விமானங்கள் சுமி பிராந்தியத்தில் இருமுறை தாக்குதலில் ஈடுபட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. 2ஆம் உலகப்போரின் 80வது ஆண்டு விழாவையொட்டி மாஸ்கோ இந்த சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் சியோங் பின் சிம்மை வென்றார். தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி, உன்னதி ஹூடா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி 21-16, 15-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஸ்ரீகாந்தை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா 21-12, 21-7 என்ற செட் கணக்கில் தைவானின் சி யுன் லின்னை வென்றார். ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், பிரஜ்வால் தேவ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லொபோட்டா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் தாரியாவை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா ஸ்பெயினின் அலிகா லிலானா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தின் உலகளாவிய மையமாக பாகிஸ்தான் விளங்குகிறது என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. கலாச்சார ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஈரான் இடையே 75 ஆண்டுகளாக சிறந்த நல்லுறவு நீடிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய ஓடிடி தளங்கள் மற்றும் ஊடகங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெப்சீரிஸ் திரைப்படங்கள் உள்ளிட்டவற்றை ஒளிபரப்ப மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.